ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு 2 சூத்திரம், 129 பாடல் முதல் 134 பாடல் வரை. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் ஆழ்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டம் பெறையிதடி தாழடையோன் தரும் ஒரு வாரணத்தின் ஒரு ஓட்டம் போடுவணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் இந்த திருவோட்டும் அயன் திருமால் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் தேவையோ உலகில் வாழ்கின்ற தேவரெல்லாம் விரும்பினார் போகத்தை மேலும் மேலும் உலகில் வாழ்கின்ற தேவரெல்லாம் விரும்பினார் போகத்தை மேலும் மேலும் மண்ணுலகில் வாழ்கின்ற மாந்தரெல்லாம் மறையோடு பொய் வாழ்வை மதித்துள்ளார்கள். பண்ணுடைய பதஞ்சலி வியாக்கிரவாத பாக்கியமே உண்மை போல் பரதந்தன்னை எண்ணினார் உலகம் இல்லை இல்லை யாங்கள் செய்த மாதவமே பிரிது மாதோ பண்ணுடைய பதஞ்சலி வியாக்கிரவாத பாக்கியமே உம்மை போல் பரதந்தன்னை எண்ணினார் எவ்வுலகம் இல்லை இல்லை யாங்கள் செய்த மாதவமே பெரிதுமாறோ நம்ம பார்வதி அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருந்தருமையினாலே இந்த சிவஞான சித்தியார் விதிமுறை என்கின்ற ஞான பூசையிலே 2 சூத்திரத்திலே 129 பாடல் முதலாக விதிமுறை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்கள் என்பது பாசத்தோடு கூடியது, சிவம் என்பது பாசத்தோடு கூடாது. பாசத்துக்கு சிவனை தெரியாது, உயிருக்கு பாசமும் தெரியும் சிவனும் தெரியும், ஆனா சேர்ந்துக்கிறது பாசத்தோடு. பாசத்தோடு கூடிய போது அதுக்கு பாசம் பெருசா தெரியும், சிவத்தோடு கூடிய போதுதான் பாசம் இழிவுன்னு தெரியும். பாசம் மோசம் பண்ணி குடிச்சுனா அப்புறம்தான் தெரியும், அது வரையிலும் பாசத்தோடு பாசமா இருக்கு. பாசத்தோடு பாசம் உயிரானது பாசத்தோடும் கூட தகுதி உடையது, பதியோடும் கூட தகுதி உடையது, ஆனால் அது சித்தறிவு உடையதாகினாலே பாசத்தோடு தான் கூடியிருக்கும். பாசத்தோடு கூடியிருக்கும் போது பாசத்தை பெரிதாக பாசத்தை உயர்ந்ததாக இருக்கும். பதியோடு கூடிய காலத்துலதான் பாசத்தினுடைய மோசம் தெரியும். அதனாலே பதியோடு கூடுவதற்கு தகுதி உடையதாக இருக்கிற உயிர் தன்னுடைய அறியாமையினாலே சித்தறிவினாலே பதியோடு கூடாமல் பாசத்தோடு கூடியது. அப்படி பாசத்தோடு கூடி இருக்கிறோம் என்பதை ஞான சாஸ்திரங்களாலே ஞானிகளாலே உணர்ந்து பாசத்தினாலே நமக்கு பிறப்பிறப்பு உண்டாகும், பிறப்பிறப்பினாலே துன்பம் உண்டாகும், பதியோடு கூடினால் இன்பம் உண்டாகும், பிறப்பிறப்பு இல்லாமல் பதியோடு கூடினார் பரப்பு அறப்பு இல்லாமல் போகும், துன்பம் இல்லாமல் போகும், இன்பம் உண்டாகும். பாசத்தோடு கூடினார் பரப்பரப்பு உண்டாகும், துன்பம் உண்டாகும் என்றத நல்ல ஞானசாஸ்திரங்களாலே, ஞானசாஸ்திரங்களை பயின்ற ஞானிகள் மூலமாக திரட்டு தெரியுது. அதன் பிறகு பாசத்தை நீக்குகின்ற முறையை தெரியுது. அந்த முறையிலே நின்று நல்ல வழிபாட்டை செய்து அதுக்கு மேல பாசத்தை நீங்கி பதியோடு சேர்க்கும். அதுக்கு காரணம் அதை தெரிந்து கொள்வதற்கு ஞானசாஸ்திரங்கள் துணையாக இருப்பது. ஞானசாஸ்திரங்களும் ஞானிகளும் துணை இல்லையானால் உயிருக்கு பதியனுடைய பெருமை தெரியாது, பாசத்தினுடைய சிறுமை தெரியாது. பாசத்தினாலே வருகின்ற துன்பம் தெரியாது, பதியினால் வருகிற இன்பம் தெரியாது. அதனாலே பாசத்தினுடைய மோசத்தை தெரிவதற்கும் பதியினுடைய சிறப்பை தெரிவதற்கும் நல்ல ஞானசாஸ்திரங்கள் கற்ற பெரியோருடைய அணியை ஞானசாஸ்திரங்களை கற்றும் கேட்டும் நன்றாக மனத்திலே பதிய வைத்து அந்த பதி பாசத்தை நீங்குகின்ற நெறியிலே நின்று பதியை சேருகின்ற நெறியிலே சென்று திருவருளை பெறுதல். அதற்கு தகுதியுடையது உயிர். தகுதி இல்லாமல் இருந்தால் முயற்சி பண்றதுல பிரயோசனம் இல்லை. 10வது படிச்சுட்டு எனக்கு கலெக்டர் வேலை போட்டு கொடு அப்படின்னா கொடுக்க மாட்டேன். தகுதி இல்லை, விளக்குதா? அதனாலே தகுதி உடையவனாய் இருக்கிற உயிரானது தகுதி இல்லாத பாசத்தோடு கூடி வருவாரும். அதான் ஒரு பெரிய ஒரு குடும்பம். தகுதி சிவத்தை சேர பதியை சேர தகுதியுடையதாய் இருக்கிற உயிர். பாசத்தை சேர்ந்து வெகுகாலம் அது மோசமா போனோம் என்பதை அறியாமல் கிடக்கிற உயிர்கள் அனைவரும் அதை அறிவதற்குத்தான் இந்த ஞானசாஸ்திரங்கள் துணை செய்கிறது. ஞானசாஸ்திரங்களை கற்பதினாலும் கேட்பதினாலும் ஞானம் உண்டாகும். இப்ப உங்களுக்கு உண்மை விளங்கி இருக்கு, உண்மை விளங்கி இருக்கு. உண்மை விளங்கினால அந்த நெறியில நிற்பது அறிவு, நின்று அந்த பதியை சேருவது அறிவு. தெரிந்து கொண்டபடியினாலே இப்பொழுது நிற்கவும் புத்தி வந்துடலாம். அகிலாண்டேசரி துணை பண்ணான்னு வச்சுக்கோங்க, நிற்கவும் புத்தி வந்துடும். அப்படியே பண்ணலேனாலும் கூட அடுத்த ஜென்மத்தில் சொல்லிடுவோம். கேட்டது என்னன்னா போக, கேட்டது விதைச்சது முளைச்சு தீரும், கேட்டது கிடைச்சு தீரும். விதைச்சது முளைச்சு தீரும், கேட்டது கிடைச்சு தீரும். ஆகையினாலே அப்படி பதியையும் பாசத்தையும் அறியவும் சேரவும் தகுதியுடையதாய் இருப்பது உயிர். அதான் அந்த உயிருக்கு தனிச்சிறப்பு. பதியை சேரவும் தகுதியுடையது, பாசத்தை சேரவும் தகுதியுடையது. ஆனா தன்னுடைய தகுதியை இழந்து தகுதியை கெடுக்கிற பாசத்தோடு கூடியிருச்சு. அதான் புரியும். தன்னுடைய தகுதியை மறந்து விட்டு, தன்னுடைய தகுதியை மறந்து விட்டு அந்த தகுதியை என்ன இருக்கிற தகுதியை கெடுக்கிற பாசத்தோடு கூடியிருக்கும். அந்த பாசம் தான் மும்மலங்கள் என்று சொல்லப்படும். பாசத்தை மும்மலங்கள் என்று சொல்லப்படும். ஆணவம் கண்மம் ஆகிய மும்மலங்கள். அந்த மும்மலங்களையும் நோய் என்று சொல்லப்படும். உயிருக்கு மூன்று வகையான நோய், உள்ளத்துக்கு மூன்று வகையான நோய், உடம்புக்கு மூன்று வகையான நோய். உயிருக்கு மூணு நோய், உள்ளத்துக்கு மூணு நோய், உடம்புக்கு மூணு நோய். இருக்கிற நோய் தெரியவே இல்லையானால், தெரியவே இல்லையானால் நெறியை பற்ற முடியும். தெரியவே இல்லையானால் பாசம் மோசம் பண்ணுவது, பதி நன்மை செய்வது என்று தெரியவே இல்லையானால் பதியை சேரவோ பாசத்தை நீங்கவோ வழி தெரியும். தெரிந்தால் தெரிந்தால் பாசத்தை நீங்கவும் பதியை சேரவும் புத்தி உண்டாகும். அப்படி புத்தியே இந்த ஜென்மத்தில் அடுத்த ஒருமைக்கம் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எடுமையை ஏமாப்படைத்து என்பது அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த கேட்ட ஞாபகம் உயிரோடு இருக்கும் அடுத்த ஜென்மத்தில். அதனாலே அதற்கு என்ன பண்ணோம்னா கற்பதும் கேட்பதும். அந்த கற்பதும் கேட்பதும் அவசியத்தினாலே தெரிந்து கொள்ள வேண்டியது பதிப்பு சுபாசம் ஆகிய முப்பொருள். அந்த முப்பொருளே பாசம் என்பதுதான் மூன்று வகையாக இருப்பது ஆணவம் கண்ணம் மாயை ஆகிய அதை மூன்றையும் உயிருக்கு நோயின்னு சொல்றோம். ஆணவம் கண்ணம் மாயை ஆகிய மூன்றையும் உயிருக்கு நோய். உள்ளத்துக்கு நோய் காமம் விகுளி மயக்கம்னும் நோய். காமம் விகுளி மயக்கம் உள்ளத்துக்கு. உடம்புக்கு நோய் வாதம் பித்தளிச்சல். உடம்புக்கு மூணு நோய், உள்ளத்துக்கு மூணு நோய், உயிருக்கு மூணு நோய். மூணு ஒன்பது நோயில் இருந்து குறைக்கும். உடம்புக்கு மூணு நோய் வாதம் பித்தம் சிலேத்துமம், உள்ளத்துக்கு மூணு நோய் காமம் விகுடி மயக்கம், உயிருக்கு மூணு நோய் ஆணவம் கண்ணம் மாறி. காமம் விகுடி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கடக்கெடும் நோய் என்பது திருக்குறள். அதனாலே இப்படி எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிற நோய், இந்த 9 நோய்க்கும் மூல நோயா இருப்பது எது என்று கேட்டால் ஆணவ குணம். 9 நோய்க்கும் மூல நோயா இருப்பது ஆணவ குணம். அதுதான் மூல நோய் இருக்கும் முதல்வன் கண்டாய் என்றார் அப்பர் சுவாமி. மூல நோய் இருக்கும் முதல்வன் கண்டாய் என்றார் அப்பர் சுவாமி. அதனாலே எல்லா நோய்க்கும் மூல நோயாக இருப்பது ஆணவ நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச்செயல் என்பது திருக்குறள். அதனால மூல நோய் போயிடுச்சுன்னா எல்லா நோயும் போயிடும். ஆணி வீர் போச்சுன்னா பக்க வரலாம் நிக்காது. ஆணி வீர் போயிடுச்சுன்னா பக்க வரலாம் நிக்காது. அந்த ஆணி வீருக்கு ஆதரவு கொடுக்கறது பக்க வீர். ஆணி பக்க வேறெல்லாம் அச்சு விட்டுன்னு வச்சுக்க, ஆணி வீர் அதிகபட்சம் கொஞ்ச நாளில் விடுங்க, நமக்கு பக்க பலம் இல்லை. அதனாலே வந்து அந்த ஆணவம் மாயை ஆகிய இரண்டு நோய்க்கும் ஆதரவு கொடுக்கறது கண்ணம். கண்ண நோயை நீங்கிருச்சுன்னா மாயை நீங்கிரும், ஆணவமும் நீங்கிரும். கண்ணன் தான் முக்கியமானது. அந்த மூணு நோயில ஆணவ மரம் மூல நோயாக இருந்தாலும் கூட, மூத்ததாக இருந்தாலும் கூட, பவர் அதிகமுடையதாக இருந்தாலும் கூட, கண்ண மலம் பக்குவமாக இருச்சுன்னு சொன்னா மற்ற ரெண்டு மலம் இருக்கும். அதனால கண்ண மலத்துலதான் இருக்கு விஷயமே, கண்ண மலத்துலதான் இருக்கு. கண்ணமலம் என்கின்ற இருவினை, இருவினை என்றாலும் கண்ணமலம் என்றாலும் ஒண்ணு. அப்படி கண்ணமலத்தை ஒருவன் தெரிந்து கண்ணமலத்தை வந்து நீந்துகிற, கண்ணமலத்தை வெல்லுகிற உரிய நெறியை தெரிந்து விட்டான்னா மாயையும் வென்று விடுவான், ஆணவத்தையும். மாயையும் ஆணவத்தையும் வென்று விட்டு அப்புறம் பரப்பு இல்லை. அப்புறம் உண்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மை பொருளாக்கி என்று வருது. கண்ணமலத்தெல்லாம் விஷயமே இருக்கு, அதை நன்றாக தெரிந்து கொண்டால் கட்டாயம் பரப்பே இருக்கு. அந்த கண்ணமலம் தான் செயல் என்பது, செய்கின்ற செயல் தான் கண்ணமலமே. செயல், வினை, தொழில், கண்மம் என்பதெல்லாம், கர்மம் என்பதெல்லாம் அந்த மலத்துக்கு போயிடும். செயல், வினை, தொழில், கண்மம், கர்மம் என்பதெல்லாம் கண்ணமலத்துக்கு போயிடும். அதனால அந்த கண்ணமலத்தை செய்கின்ற செயல் அத்தனையிலையும் சிவம் கலந்ததாக நானற்று செய்தானால் கண்ணமலத்தை நீங்குது. செய்கின்ற செயல் அத்தனையும் சிவசம்பந்தமாக, அதையும் நான் என்கின்ற பற்றற்று செய்தானால் கட்டாயம் கண்ணமலம் தொடங்கிடும். தேனந்து முக்கணிகள் பாற்று கருப்பிழன் சீதம் பொடித்த சிவம் அருள், சீதம் பொடித்தவன ஏதும் பொடித்து விட சீவன் சிவச்சுரூபம் அனதேவி, சீவன் சிவச்சுரூபம் அனதேவி, நானன்பதற்குயிரு ஊனன்பதற்குயிரு நாளும் பரப்பரணும் ஒளிமீதே, ஞானம் சொல்லப்பமகள் ஆனந்த சித்தியோடு நாடும் கழிக்க வதம் அருவாயே என்பது கைலாயத்து திருப்புகள். தேனந்து முக்கணிகள் பாஷம் கருப்புலகள் சீரும் பழித்த சிவம் அருள். சிவத்தினுடைய அருள் எப்படி தெரியும் தெரியுமா? அதை சொல்றார் அருணகிரி. தேனந்து முக்கணிகள் பாஷம் கருப்புலகள் சீரும் பழித்த சிவம் அருள். இப்படி சுவைப்பொருளா சொல்லி இந்த சுவையெல்லாம் இருக்காங்க. அந்த சுவையை நீங்க அனுபவிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பழிக்கும்படியாக இருக்கும். எதை பழிக்கும்படியாக இருக்கும்? தேனு, பால், கரும்பு, முக்கணி எல்லாவற்றையும் படிக்க முடியாது. அது கர்த்தர் அலங்காரத்துல கூட அழகா சொன்னாரு. பெரும்பை முனத்தில் சிற்றேனல் காக்கின்ற வேத கொங்கை, விரும்பும் குமரண மெய்யம்பினால் மெல்ல மெல்ல உள்ள, விரும்பும் குமரண மெய்யம்பினால் மெல்ல மெல்ல உள்ள, அரும்பும் தனிப்புறமானந்தம் தித்தித்து அறிந்தாண்டே, கரும்பும் துவர்த்து செந்தேனும் பிடித்து அறக்கைத்தது. அதுதான் இந்த திருப்பூர்ல தேனுந்து முக்கணிகள் பால்சம் கருப்புலன சீரும் பழித்த சிவம் அருளூற, சீதம் பிடித்தவனை ஏதும் பிடித்து விட சீவன் சிவச்சுரூபம் எனதேறி, நான் என்பது அற்றுயிரோடு ஊனன்பது அற்றுவிழி நாதம் பரப்பரணும் ஒளிமீதே, ஞானம் சுழப்பமகள் ஆனந்த சித்தியுடன் நாளும் கழிக்கவதம் அருள்வாயே என்பது கைலாயத்துக்கு போல் அருமையானது. அதனாலே இப்படி கண்ணமலத்தை, கண்ணமலம் என்றால் செய்கின்ற செயல், அந்த செய்கின்ற செயலே சிவசம்பந்தமான செயலாகவே, சிவசம்பந்தமான செயலாக செய்யும் போது நானும் செய்யாமல் செய்தானால் கட்டாயம் வந்து அவனுக்கு கண்ணமலம் பக்குவத்து வந்துடுது. கண்ணமலம் பக்கு வந்துருச்சுன்னா மாயாமலம் பக்குவத்து வந்துருச்சு. ஏன்னா மாயையிலான செயல்களே, மாயாமலத்துல தான் செயல்களே, தேகம் பொருள்கள் எல்லாமே. கண்ணமலத்தை அவன் சிவசம்பந்தமாக செய்யும் போது மாயாமலம் உதவி செய்கிறது. மாயாமலம் உதவி செய்கிறது. மாயாமலம் எப்படி உதவி செய்கிறது என்றால், இப்ப சிவபூசையா கண்மம், சிவபூசையா கண்மம், சிவபூசையா கண்மம், அந்த கண்மத்துக்கு மாயாமலம் உதவி பண்ணுகிறது. அது என்ன உதவி பண்ணுது? தீர்த்தம், சந்தனம், பத்திர புத்தங்கள், பொங்கல், நிவேதனம், தூப தீபம், எல்லா பொருளும் மாயாமலம். எல்லா பொருளும் மாயாமலம், மாயாமலம். அந்த மாயாமலம் என்ன பண்ணுதுன்னா சிவபூசைக்கு பொருளை கொடுக்குது, சிவபூசைக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி அஞ்ஞானிக்கு மாயாமலம் உதவுகிறது, தீய பொருளோட கொடுக்குது, தீய பொருளை ஆபாதம் பொருளை கொடுத்து அவனுக்கும் உதவி பண்ணுது. மாயாமலம் ரெண்டு குணமுடையது, மாயாமலம் ரெண்டு குணமுடையது. சிங்கம் முகாஜுடன் ரெண்டு குணமுடையவனா இருந்தான்ல, சிங்கம் முகாஜுடன் அண்ணனுக்கு புத்தியும் என்ன சுவாமியை இருக்கப்படாதான்னு புத்தியும் என்ன, அப்புறம் சண்டைக்கும் போட்டார். ரெண்டு குணம் அது மாயாமலத்துக்கு ரெண்டு குணம், ஆனமரத்துக்கு ஒரே குணம், மாயாமலத்துக்கு ரெண்டு குணம், கண்மத்துக்கு பல குணம். ஆனமரத்துக்கு ஒரே குணம், மாயாமலத்துக்கு ரெண்டு குணம், கண்மலத்துக்கு பல குணம், செயல்கள் பல செயல்கள். அதனால கண்மலத்தை வந்து பக்குவப்படுத்துவதற்கு நல்ல கண்மங்களாக செய்வது, சிவகர்மங்களாக செய்வது, சிவகாரியமாக செய்வது, புரியுதா, சிவகாரியங்களாக செய்வது. அந்த சிவகாரியங்களை செய்யும் போது இதெல்லாம் மாயாமலம் உதவுகிறது, மாயாமலம் உதவுகிறது. கொஞ்சம் பூஜை எல்லாம் மாயாமலத்தை தான். அப்படி மாயாமலத்தை சிவசம்பந்தமாக செய்யும் போது, கண்மத்தை சிவசம்பந்தமாக செய்யும் போது மாயாமலம் உதவி செய்யுதா, மாயாமலம் உதவி செய்யும் போது பூராவும் அது சிவபூசைக்கு அது உதவுதா, சிவபுண்ணியத்துக்கு உதவுதா, அதுக்கும் அந்த கட்டபணம் போயிடுது. ரெண்டும் போச்சுன்னா ஆனவங்களை வந்து அது என்ன பண்ணும், இதான் விஷயம். நல்ல நல்ல என்ன அப்புறம் பிறப்பு குணம் போகாது, சுலபம். ஆனா கடைபிடிக்கிறது ரொம்ப சுலபம். அதாவது நம்ம அருணகிரிதார் கத்திர அலங்காரத்துல வீட்டுக்குள்ள போறது ரொம்ப எழுதினாரு, வீட்டுக்கு போறது ரொம்ப எழுதினாரு. எப்படியான்னு கேட்ட, அதான் காட்டில் புரட்டி விடாம பதட்டே கருத்தை புகட்டி வீட்டில் புகுதல் நிகழ்வு, கருத்தை புகட்டும். அதனாலே இப்படி அதுபடி கண்மன் தான் முக்கியம், கண்மன் தான் வினைனு சொல்லணும். வினைய வந்து நல்கிணையாக அதுதான் நீனாலும் நன்னஞ்சி நிலகண்டா யாரறிவார் தானாலும் வாழ்நாளும் யாழ்க்காட்டம் பெருமாற்றும் பூநாளும் தலைவி நோக்கும் பொருநாமன் எழுகேற்போம் நானாலும் அருஞ்சேர்த்த பரலாமே நல்கிறேன். இப்படி நல்வினையாகிய சிவகன்மங்களை செய்து அந்த சிவகன்மங்களையும் நானத்து செய்தானார் கட்டாயம் கண்ணும். அதைத்தான் இருவனை இலக்கணங்கிறத அந்த அவையே தானே ஆயிருவனையும் போக்குவரவு புரியானையும் நீக்கமின்றி நிற்குமன்றே என்கின்ற சோபான் சோஞான முழுக்கள் வருகிற இருதனையும் போக்குவரவு புரிய, இருதனையும் போக்குவரவு புரிய என்கின்ற அந்த ஒரு வாக்கியத்துக்குத்தான் பல பாடல் எழுதுகிறாரு. தெரியாது அவனே போக்குவரவு புரியானை நீக்கமின்றி நிற்கும், அவையே தானே ஆயுது, அவையே தானே ஆயுதனையும் போக்குவரவு புரிய ஆணையும் நீக்கமின்றி நிற்கும் என்று என்பது சிவஞானவர்கள் சொல்கிறி. அதுக்குதான் இப்போது வாழ்க்கை கண்மமரத்துக்கு தான் அதிகம், கண்மரத்துக்கு தான் அதிகமான விளக்கம். அதனாலே கண்மமானது ஒருவன் செய்யாமல் இருக்க முடியாது, மனத்தாலே நினைப்பான், வாக்கினாலே பேசுவான், காயத்தால செய்வான். யாரும் ரொம்ப சுத்தமான சோம்பேறி ஒரு தொழிலும் செய்யாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறாப்பு உடம்பு வேலை செய்யாம அவனும் சும்மா இருக்க மாட்டான், மனசுல இல்லையா நல்ல வளர்ந்தா. ஆக எப்படியும் கண்ணும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், கண்ணும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த நிகழ்ந்த தர்மமானது சிவ கர்மங்களாக ஆகிவிட்டார், சிவ கர்மங்களாக ஆகிவிட்டார். அதுவும் நானத்து செய்தானால் கட்டாயம் சிவகதியே. அதுக்குதான் இந்த பாட்டிலே இருவனை இலக்கணம் போட்டு தன்மமோட அவன்மமாயி தான் இரு பயனும் தந்து நன்மதீமையனும் இன்ப துன்பின நாடிக்கான முன்னமை ஆன்மாவின் நம்மளை தொன்றதாயி கண்மமும் மூலங்காட்டி காமியம் அலமாயிருக்கும் என்று இந்த பாட்டிலே சொல்லி எல்லா கண்மங்களுக்கும் காரணமாக இருப்பது மூல கண்மங்கிறார். மூலகண்மை என்றால் ஆன்மாவுக்கு அறிவு இச்சை உண்டு. அதனால இது உடம்பு எடுத்த ஒரு பாடு செயலுக்கு வரும், உடம்பு கொடுத்த ஒரு பாடு செயலுக்கு வந்துடும். ஆனா உடம்புக்கு முந்தைய கொடுக்கறதுக்கு முந்தையே ஆணவமலத்தோட தேவலத்துல கிடக்கும் போதே அதுக்கு அறிவு உண்டாகினால், சுற்றறிவு உண்டாகினாலே சிந்திக்க முடியும், அந்த அறிவினாலே நினைப்பு உண்டாகும், அந்த நினைப்பு கண்மமலம், நினைப்பு கண்மம். அதை வச்சு அப்புறம் வந்து உடம்பு கொடுக்கறது, அப்புறம் அந்த உடம்பு வச்சு இது கண்மத்தை தெரியறது, அப்புறம் அந்த கண்மத்தை வச்சு அப்புறம் உடம்பு எடுக்கிறது, அப்படி வரும். அதனாலே பிறவிக்கு காரணம் வந்து கண்மமலம், பிறவிக்கு மூல காரணம் கண்மமலம், பிறவிக்கு மூல காரணம் கண்மமலம். அதனாலதான் திருவாசகத்துல பிறவியோடு எதை சேர்த்து சொல்லுவார்னா வினையை சேர்த்து சொல்லுவார். வீட்டுக்கு வந்து வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு நம்ம கண்டபோது இந்த உண்மைகளை ஞான சாஸ்திரங்களாரே, ஞானசாஸ்திரங்களாரே, ஞானிகளாரே நன்றாக விசாரிப்பது, விசாரித்தல் தெரிந்து கொள்வது, தெரிந்து கொண்டால் அப்புறம் தெளிந்து கொள்வது, தெளிந்து கொண்டால் சீவன் ஜெவாயு எல்லாம் தெளிந்தாரு சீவன் ஜெவன். அதனாலதான் நம்முடைய மற்ற சமயங்களை விட நம்ம சமயத்திலே முக்கியமாக சொல்லப்படுவது பதிவு சுவாகம். மற்ற சமயங்களிலே பதிவு சுவாகம்னா இப்படி தெளிவா சொல்றது கிடையாது. மற்ற சமயங்கள் எல்லாம் பசுவை பதி என்று சொல்லும், பசுவை பதி என்று சொல்லும். புரியுதா? என்ன இவ்வளவு அறியாமையா இருக்கு, நினைச்சு பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குல்ல. பசுவை பதி என்று உயிரை கடவுள் என்று சொல்லுகிறாருன்னா எவ்வளவு மோசமான ஒரு சிந்தனையா இருக்குது. உயிரை கடவுள் என்று சொல்லும் மற்ற சமயங்கள் அத்தனையும். நம்ம சமயம்தான் கடவுள் வேறு, உயிர் வேறு, பாசம் வேறு, கடவுள் தன்மை வேறு, உயிரின் தன்மை வேறு என்று தெளிவாக சொல்லுவது செய்வதுதான். அதனாலே அந்த செய்வது அந்த அந்த முறையிலே பதியையும் பாசத்தையும் அறிந்து யார பசுவானது செய்கின்ற செயல சிவன் சார்பாக செய்தால் பாசம் புரியும். சிவன் சார்பாக செய்யும் போது பாசம் புரியும். அதனால இதுக்கு நல்ல கேள்வி, இந்த கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த கேள்வி இந்த பதிவு சுவாச உண்மையை எவ்வளவு காலம் சொன்னாலும் சொல்லிட்டு இருக்கலாம். அத்தனை இருக்கு ஒரு நூல பதிவு சுவாசத்தினுடைய வந்து செயல்களையும் அதனுடைய தன்மைகளையும் சொன்னா எவ்வளவு காலத்துக்கு சொன்னாலும் தெரியாது. அதனாலதான் கண்டபுராணத்துல சார்ந்தவர் ஆய்ந்தன தக்கவாக்குள் நூல்புல மறையலாம் முடிய நின்றன ஆந்திர தொழ்பதி ஆறுயிர் தொகை வாண்டுகள் தலையன வகுப்பறங்கள். தலையனா பாகம், தலையனா பாகம் நல்ல பேரு. தலை தலைனா புரியுதா? தலை என்றால் தலைனு கயிறு, தலை அல்ல, தலை அல்ல, தலை தலைகள், தலை தலைனா கட்டு போடும். அது மாட்டை தலைஞ்சி விட்டியான்னு கேட்பான். வட்டிகளாம் கிராமத்தான் கேள்வி விட்டியா? மாட்டை தலைஞ்சி விட்டுட்டியா அப்படின்னு கேள்வி விட்டுக்கீடா? மாட்டை தலைஞ்சி விட்டியா? ரொம்ப கும்பு பண்ற மாட்டை ரெண்டு காலையும் தலைஞ்சி விடுவோம். அந்த மாடு ரொம்ப சடங்கப்பட்டு நடக்கும். ரொம்ப கும்பு பண்ற மாட்டை ரெண்டு காலையும் தலைஞ்சிப்பான். கொஞ்சம் ஒரு அளவு அடக்கமா இருக்கிற மாட்டை ஒரு கால கலைஞ்சு புரிஞ்சுக்கிட்டே பாத்துருக்கீங்களா? ரொம்ப குடும்பம் பண்ற மாட்டை ரெண்டு காலையும் கலைஞ்சு, புரியுதா? அதனாலதான் நம்மளை அஞ்சு தலையில கட்டி போடுறாங்க. நம்ம குடும்பம் மாதிரி மாட்டு போல இருக்காது. நம்ம நம்ம குடும்பம் ரொம்ப, அதனாலதான் ஆணவம் கண்மம் மாய மாயையும் திருவதாயி அஞ்சு வயதுல கட்டி, அஞ்சு வயதுல கட்டிப்போம். அதனால நம்ம வந்து எல்லா பிராணிகளை விட குறும்புல ஒன்னாந்து, குறும்புல ஒன்னாந்து வயிற்றுல கட்டி போட்டும் குறும்பு போடுறோம், கட்டி போட்டோம். அதனாலே இப்படி இந்த இருவனை இலக்கணத்தை பல பாடல்களை சொல்லி விளக்குகிறார். ரொம்ப கட்டிக்காரு அது வசனம் எழுதுறாரு. இந்த வசனத்தை நீங்க அவசியமா கேட்கிற போது ஆன்மாவினால் செய்யப்படும் நல்வினை தீவினைகளாகிய ஆகாவியம் செய்யப்படும் போது, ஆகாவியம் செய்யப்படும் போது பின் புண்ணிய பாவங்களாகும் சஞ்சிரம், பின்னர் இன்ப துன்பங்களாகவும் பராரம்பம். செய்யப்படும் போது அதுக்கு ஆகாமியம், அப்புறம் அது பாவ புண்ணியங்களாக மாறும் போது சஞ்சிரம், அனுபவிக்கும் போது பராரம்பம். ஒரே வினை வினா அப்படி ஆகாமியம் ஆகிய மூவினைகளுமே இங்கே கண்மம் என்றும் இருவனை என்றும் பொதுவாக கூறப்படுகிறது. தன்மமோடு அதன்மமாகி தான் இது பயனும் தந்திருக்கும் நல்வினை தீவினை எனப்படும் கண்மம் செய்யப்படும் போது மந்திரம் பதம் வண்ணம் தத்துவம் புவனம் கலை என்ன ஆறு அத்துவாக்களும் இடமாக மனம் வாக்கு காயங்களினால் செய்யப்பட்டு கூல கண்ணமாய் ஆகாமிய என பெயர்கள். ஆகாமிய கண்ணம் புத்தி பூர்வம் அபுத்தி பூர்வம் என இருவகைப்படும். ஆகாமியம் புத்தி பூர்வம் அபுத்தி பூர்வம் என இருவகைப்படும். புத்தி பூர்வம் அபுத்தி பூர்வம் என்பதனால் இது புண்ணியம் என்று தெரிந்து செய்வது புத்தி பூர்வம், புண்ணியம் என்று தெரிந்து செய்வது புத்தி பூர்வம். தெரியாமையே புண்ணிய தெளிவு ஒருத்தனுக்கு வாய்ப்பு, தெரியாமையே தெரியாமையே புண்ணியத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டாது. இப்ப இங்க நடக்கிறது ஞான பூஜையா? இப்ப கேக்குறவங்களுக்கு எல்லாம் புண்ணியம் இப்ப தெரிஞ்சுதான் நீங்கெல்லாம் வந்துருக்கீங்க. புண்ணியம் தெரிஞ்சு வந்துருக்கீங்களா? யாரோ ஒருத்தர் வழியோட போறவன், வழியோட போறவன் சத்தமா இருக்கு, மழையும் இருக்குது, நம்ம கொஞ்ச நேரம் நின்றுட்டு போலாமே வந்து நின்னாண்டு விட்டுக்க, அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும். இவன் ஞான பூஜைன்னு தெரியாமே, சிவஞான சித்தியார்னு தெரியாமே கொஞ்ச நேரம் மழைக்கு இவனை ஒதுங்கினான்னு விட்டுக்க, அது அவனுக்கு அபுத்தி பூர்வத்தினாலே புண்ணியம். அபுத்தி பூர்வத்தினாலே அது குறைந்த அளவா இருக்கும், ஆனா அபுத்தி பூர்வத்தினாலும் அதுக்கு அபுத்தி வடமொழி, புத்திங்கிறதே வடமொழி, புத்திங்கிறதே வடமொழி. வடமொழி வேண்டாம்னா எந்த வகையில நீக்கிற முடியும் வடமொழிய? உனக்கு புத்தி இருக்குதா அப்படின்னு கேக்குறேன், புத்திங்கிறது வடமொழி, பத்திங்கிறது வடமொழி, புத்திங்கிறது வடமொழி, சக்திங்கிறது வடமொழி, புத்திங்கிறது வடமொழி, எல்லாம் வடமொழி, பத்திங்கிறது வடமொழி. ஆகையினாலே இப்படி புத்தி பூர்வமாக புண்ணியம், அபுத்தி பூர்வமாக புண்ணியம், அதே போல புத்தி பூர்வமாக பாவம், அபுத்தி பூர்வமாக பாவம். தெரிஞ்சு பாவம் செய்யணும், தெரிஞ்சு செய்யணும் பாவம்னு தெரிஞ்சே செய்யணும், தெரியாதனமாக பாவம் செய்யணும், அதுக்கு அபுத்தி பூர்வம்னு சொல்லணும். ஆக புத்தி பூர்வமாக செய்தாலும் அபுத்தி பூர்வமாக செய்தாலும் பலன் உண்டு, ஆனா அபுத்தி பூர்வத்துக்கு குறைந்தது, குறைந்தது புத்தி பூர்வத்துக்கு தெரிஞ்சு பாவத்தை செய்தானா அதிகமான தண்டனை, தெரியாம செய்யலன்னா தெரியாம செஞ்சுட்டேங்கிறான்ல அதுக்கு வந்து குறைந்த தண்டனை, குறைந்த தண்டனை.